பைபிள் நமக்கு சொல்லுகிறது, இந்த பிரபஞ்சத்தின் பிரபு இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை குருடாக்கி இருக்கிறான். நம்ம கேட்டு பார்த்தோம்னா எங்கெங்க குருடா இருக்கிறோம், நமக்கெல்லாம் தான் கண்ணெல்லாம் நல்லா தெரியுதே, கண்ணு தெரிலனால கூட கண்ணாடி போட்டுக்கலாம். என்ன குருடை பற்றி பைபிள் பேசுதுன்னா, இந்த உலகத்தின் பிரபு சாத்தான் வந்து நம்முடைய உலகத்தை பார்க்கிற உண்மையை பார்க்கிற பார்வையை நம்மளுக்கு கோணலாக்கி விடுகிறான். நம்ம உலகத்தை பார்க்கிற பார்வை அவனுடைய விருப்பத்தின்படி பார்க்கும்படிக்கு நம்முடைய பார்வையை மாற்றி விடுகிறான். உண்மைக்கு மாறாக தான் என்ன பார்க்கணும்னு விரும்புகிறானோ அதை பார்க்கும்படி செய்கிற ஒரு விந்தை இருக்கு பாருங்க. இன்னைக்கு அரசியல்வாதிகள்லாம் அதானே செய்கிறது. இப்போல்லாம் எல்லா மீடியாவை எல்லா நியூஸ் சேனலை தங்க வசத்தில் எடுத்துக்கிட்டு மக்கள் தாங்கள் என்ன பார்க்க விரும்புகிறார்களோ அதைத்தான் காட்டுறது இல்லைங்களா. அதை வந்து உண்மைக்கு மாறாக இருந்தாலும் ஆனால் மக்களுடைய பார்வை அவங்க எப்படி குருடாக்கிடுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அப்படி தான் எலெக்ஷன்லாம் ஜெயிக்கிறது. இப்போல்லாம் அப்படி தான் சாத்தான் நம்மளை வந்து நம்ம கண்களை குருடாக்கி ஒரு மாயை நம்ம பார்த்து அது உண்மையே இல்லை. சாத்தானுடைய பார்வையில் தான் எல்லாரும் மக்கள் உலகத்தை பார்க்கும்படி த வேர்ல்டு வியூ ஒன்றுவாங்க. நம்ம உலகத்தை பார்க்குற பார்வை வந்து சாத்தானுடைய பார்வையில் பார்த்தோன்னா குழப்பமோ அநேக பிரச்சனைகளுக்கு பதில் இல்லாதையும் நமக்கு குழப்பத்தில் இருப்போம். அந்த மாதிரி பார்வை தான் நம்ம வாழ்க்கையில் தவறான வழியில் போகிறதுக்கும் தவறான காரியங்களை செய்கிறதுக்கும் கடைசியில் அந்த பார்வை நம்மளை நரகத்துக்கே கொண்டு போய் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பாமல் நம்மளை நரகத்தில் இறக்கி விட்டுறது அந்த பார்வை தான். நம்ம உண்மைன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம், அது உண்மையே கிடையாது, அது ஒரு மாயை. அந்த பார்வையை கொண்டு தான் சாத்தான் இந்த உலகத்தை குருடாக்குறது. இப்படிப்பட்ட குருட்டில் இருளில் இருக்கிற மக்களுக்கு வெளிச்சத்தை பரப்பிக்குவது தான் ஆண்டவர் அவருடைய வார்த்தையை கொடுத்து நம்ம கண்ணை திறக்கிறார். அவருடைய வார்த்தையின்படி நம்ம வாழ்க்கையும் உலகத்தையும் பார்க்க ஆரம்பிக்கும் போது நமக்கு வெளிச்சம் கிடைக்கிறது இல்லைங்களா. உண்மை என்ன, யதார்த்தம் என்ன என்பதை பார்க்க வைக்கிறதே நம்ம சத்தியம்தான். இந்த மாயைய அந்த முகமுடியெல்லாம் கிழிச்சு உண்மையான சத்தியத்தை பார்க்க வைக்கிறது, அதான் பிப்ளிக்கல் வியூ இல்லைங்களா. வேத பார்வை தான் நமக்கு ஒரு சரியான வேத வாழ்க்கையை பார்க்கறதுக்கும் உண்மையை பார்க்கறதுக்கும் நமக்கு வேத பார்வை வேணும். அந்த வேத பார்வை வாழ்க்கையை பற்றியும் உலகத்தை பற்றியும் உண்மையை பற்றியும் சரியான பார்வை நமக்கு எதனால் கட்டப்படுகிறதுன்னா, அதுக்கு மூணு அஸ்திபாரங்கள். ஒன்று படைப்பு, இன்னொன்று வீழ்ச்சி, இன்னொன்று மீட்பு. இதை மூணை நம்ம நம்பாமல் இருந்தோன்னா, இதை மூணை பற்றி நமக்கு தெளிவாமல் இல்லாமல் இருந்துச்சுன்னா நமக்கு உண்மையை பார்க்கவே முடியாது பாருங்களேன். இதன் மூலமாக நம்ம பார்க்கலைன்னா எல்லாமே ஒரு கோணலான ஒரு டிஸ்டார்டட் வியூ, ஒரு கோணலான மாயையை தான் நம்ம பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்போம். ஆகவே இந்த மூணு காரியங்கள் தான் நம்ம கண்ணை திறக்கிறது. இதை தாண்டி நம்ம தவறாக புரிஞ்சுக்கிட்டோம், படைப்பு, வீழ்ச்சி, மீட்பு. ஞாபகம் வச்சுக்கோங்க, மூணு: படைப்பு, வீழ்ச்சி, மீட்பு. இதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு இதை சரியாக புரிஞ்சுக்கலன்னா, முக்கியமாக வீழ்ச்சி, படைப்பு, வீழ்ச்சியை நம்ம சரியாக புரிஞ்சிக்கலன்னா மீட்பின் சுவிசேஷத்தை நம்ம சரியாகவே புரிஞ்சிக்க முடியாது. இது சாத்தானுக்கு நல்லா தெரியும். அதனால தான் அவனுடைய பெரிய தந்திரம், சாத்தானுடைய மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி, சதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களை மீட்பை பற்றி அடிப்படை சத்தியம் சரியாக நம்பாமல் வீழ்ச்சியை பற்றி அவங்க தெரிஞ்சிக்காமல் எந்த அளவுக்கு அவனை வச்சிருக்கிறானோ அவங்கள அந்தளவுக்கு உண்மையான ரட்சிப்பை அவங்க அடையவே முடியாது. அதுதான் இப்போ பார்க்குறோம் பாருங்களேன். பாரம்பரிய சபைகள்லேயும் லிபரல் சர்ச்சஸ்லேயும் காலேஜஸ்லேயும் என்ன படைப்பை பற்றி தாக்குதல், இந்த சயின்ஸை கொண்டு வந்து மகிமையான தேவன், எல்லையற்ற அதிசயமான குணாதிசயம் உள்ள ஒரு தேவன் இருக்கிறார், அவர் தான் இந்த படைப்பை படைத்தார், மனுஷனை தன்னுடைய சாயலாக புனிதமாக படைச்சிருக்கிறார், ஒரு நாள் அந்த மனுஷன் அவருக்கு கணக்கு கொடுக்கணுன்ற எண்ணமே மக்கள்கிட்ட இருக்கக்கூடாது. அதனால சயின்ஸை கொண்டு வந்து படைப்பை தாக்குறான். இன்னொரு பக்கம் அவன் செய்கிற மிகப்பெரிய தந்திரமான தாக்குதல், மனுஷங்க கண்ணை திறந்துட போகிறாங்க, பார்க்க யதார்த்தத்தை பார்த்துட போகிறாங்கன்றதுக்கு மனுஷங்களை குருடாக்குற ஒரு தாக்குதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீழ்ச்சியை பற்றி, வீழ்ச்சியினால் வருகிற விளைவுகளை பற்றி மனிதர்களுக்கு தவறான எண்ணங்களை கொடுக்கறது. படைப்பு, வீழ்ச்சி, இது ரெண்டை நம்பாத வரைக்கும், இதை ரெண்டை நம்ம அறியாத வரைக்கும் நம்ம எழுதி வச்சுக்கலாம், உண்மையான ரட்சிப்பு நம்ம அடைய முடியாது. பரிசுத்தாவி உங்களுக்கு இதை தெளிவாக புரிய வைக்கும் போது அப்போ தான் ரட்சிப்பின் முதல் பாதையில் நம்ம போகிறோம். இது மூணு ஞாபகம் வச்சுக்கோங்க, மூணு பில்லர்ஸ்: படைப்பு, வீழ்ச்சி, மீட்பு. அதைத்தான் நான் இந்த ஸ்டடி மூலமாக செய்ய பார்க்குறேன். எப்படியாவது இந்த ஸ்டடி மூலமாக இந்த மூணு அஸ்திபாரங்களை போட்டு உங்கள் பார்வையை உயர்த்தி பரிசுத்தாவிக்காண்டி உதவி செஞ்சார்னா ஒரு புது சத்திய உலகத்தையே நீங்கள் பார்க்க முடியும். இந்த மூணு பில்லரை போட்டு உயர்த்த முடியாதான்றது தான் முயற்சி. இது வரைக்கும் நம்ம ஒரு பில்லரை தான் போட்டிருக்கோம். என்ன, முதல் அஞ்சு அதிகாரங்களில் தேவன் எவ்வளோ பெரிய தேவன், அவருடைய ஆணை என்ன, அவருடைய கிரியைகளான படைப்பும் பராமரிப்பும் பார்த்துருக்கிறோம். இப்போ இன்னொரு பில்லர் போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். ரெண்டாவது பில்லர் தான் மனிதனுடைய வீழ்ச்சி, பாவம், அது குறித்த தண்டனை. இந்த ரெண்டு பில்லர் இல்லாத இடத்துல மூணாவது பில்லர் வரவே முடியாது. மீட்பின் பில்லரை நம்ம கட்டவே முடியாது. மீட்பை பற்றி மக்களுக்கு புரிஞ்சு கொள்ளவே முடியாது, அவங்களுக்கு வீழ்ச்சியை பற்றி சரியாக புரிஞ்சுக்கலாம். எல்லா சரியான பார்வையும், வாழ்க்கையும், உண்மையும் பார்க்கக்கூடிய பார்வை நமக்கு வீழ்ச்சி கொடுக்குதுங்க. படைப்பு, வீழ்ச்சி, இந்த கான்செப்ட்ஸு, படைப்பை பற்றி, வீழ்ச்சியை பற்றி நம்ம சரியாக புரிஞ்சிக்கலன்னா ரட்சிப்பை பற்றி, மீட்பை பற்றி நம்ம புரிதல் எல்லாம் ரொம்ப கோணலாக இருக்கும், ரொம்ப மேல் பார்வையானதாக இருக்கும், ரொம்ப மூட நம்பிக்கை தவறானதாகத்தான் இருக்கும். ஆகவே இது ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்ம ஊரில் ஃபுல்லாக தவறான காஸ்பிள்ஸ். ஏன், படைப்பு, வீழ்ச்சியை பற்றிய சரியான அறிவில்லை. அந்த ரெண்டாவது பில்லரை நம்ம போட பார்ப்போம். படைப்பை பற்றி பார்த்துட்டு எவ்வளோ பெரிய தேவன், இன்னைக்கு இந்த பேராகிராஃப் ஆறாவது சாப்டரை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். மனிதனுடைய வீழ்ச்சி, இதுவும் ரொம்ப முக்கியம், ரொம்ப அடித்தளமான ஒரு ஒரு சத்தியம். இதை நம்ம புரிஞ்சிக்க நம்ம பார்ப்போம். இதில் வந்து முதல் பேராகிராஃப் நம்ம போன வாரம் பார்த்துட்டோம். முதல் பேராகிராஃப் வந்து மனிதனுடைய வீழ்ச்சி, வீழ்ச்சிக்கு முன்பதாக தான் இருந்த சூழ்நிலை, எந்த சூழ்நிலையில் மனிதன் விழுந்தான், சாத்தானுடைய சோதனை, ஏவால் ஏமாந்து விழுந்தது. இதை விட ஒரு சோகமான ஒரு நிகழ்ச்சி மனித வரலாற்றிலேயே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா, அந்த ஏதேன் தோட்டத்தில் நடந்த ஒரு மாபெரும் விபரீதம், இன்னைக்கு வரைக்கும் நீங்களும் நானும் கண்ணீர் விடுறதுக்கு கஷ்டப்படுறதுக்கு காரணம் அங்கே நடந்த ஒரு விபத்து தான். அதை நம்ம பார்த்து அந்த அதை பார்த்து முடிச்சிருக்கிறோம். இப்போ ரெண்டாவது பேராகிராஃப்ல இருந்து அந்த வீழ்ச்சியினால் வந்த விளைவுகள் என்ன. ரெண்டாவது பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா மூணு விளைவுகளை நமக்கு சொல்லுகிறது. முதலாவது, நாம் தேவன்கிட்ட இருந்து பிரிக்கப்பட்டோம், மரணத்துக்குள்ளானவர்களானோம், முற்றிலுமாக சீர்கெட்டு போனோம். ஒன்று நான் பார்க்கலாம், தேவன் கிட்டேருந்து அந்த வீழ்ச்சி நம்மளை பிரிச்சிருச்சு. அந்த பேராகிராஃப் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்முடைய முதல் பெற்றோர்கள் பாவத்தினால் தங்களுடைய மூல நீதியிலிருந்து விழுந்து, ஒரிஜினல் ரைச்சஸ்லேருந்து விழுந்து தேவனுடைய ஐக்கியத்தை இழந்தார்கள். முதலாவது ஒரிஜினல் ரைச்சஸ் நம்ம எழுந்தட்டோம், கடவுளோடு நமக்கு ஐக்கியம் போயிடுச்சு, கடவுளும் நாம் பிரிக்கப்பட்டது, வீழ்ச்சி. அது எவ்வளோ கொடுமை பார்க்குறீங்களா. மனுஷன் ஒரு பழத்தை சாப்பிட்டா அதனால என்னங்க ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு, அது பெரிய வீழ்ச்சி, த கிரேட் ஃபால். உலகத்திலேயே சோகமானது கடவுளுடைய சாயலாக, கடவுளோட ஐக்கியமாக இருப்பதற்காக படைக்கப்பட்ட, கடவுளை அனுபவிக்க அனுபவித்து அகமகிழ படைக்கப்பட்ட ஜீவன் கடவுளை பார்த்து ஓடி போய், தன்னுடைய படைப்பாளியை பார்த்து ஓடி போய் பயந்து ஒளிஞ்சிக்குது. ரொம்ப சோகமானது. மனுஷன் கடவுள்கிட்டேருந்து ஓட ஆரம்பித்தான், கடவுள்கிட்டேருந்து பிரிக்கப்பட்டான், வீழ்ச்சியை தான் செஞ்சிச்சு. கடவுளை பத்தி ரொம்ப தவறான ஐடியா. மனுஷனுக்கு பாருங்களேன், பாவம் செய்த உடனே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அவன் தப்பு செஞ்சிருக்கிறான், நியாய தீர்ப்புக்கு தண்டனைக்குரியவன் அவன் தெரிஞ்சு அவன் போய் தன்னைத்தானே மறைத்து கொண்டு கடவுள்கிட்ட இருந்து தன்னை மறைச்சுக்கிறான். ஆனா கடவுள் இரக்கத்தோடு வருகிறார், அவனை அழிக்க வரல. ஆனா பிசாசு அந்த மனுஷனுடைய மூளைய விஷயத்துல நிரப்பி, கடவுள் நல்லவர் இல்லப்பா, இரக்கமானவர் இல்லை, அவரை நம்ப முடியாதுன்னு அந்த சந்தேகத்தை ஏற்படுத்தினதுனால மனுஷனுடைய மூளை இப்போ இருளாய் போய் கரப்பட்டு போய், எந்த அளவுக்கு கரப்பட்டு போச்சுன்னா அறிவில்லை மனுஷனுக்கு. சகலத்தையும் அறிந்த தேவன் போய் நீ மரத்து குழந்தை ஆட்டம் ஆடுற மாதிரி ஐடென்ட் சீக்கணுவாங்க, நீ போய் மரத்து பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு அவனால பார்க்கவா முடியாது, எல்லாத்தையும் படைத்து. எவ்வளோ மனுஷனுடைய மூளை இருளாயிருச்சு பாருங்களேன். கடவுள் இறக்கமா அந்த மனுஷனை கூப்பிடுறாரு, ஆதாமே நீ எங்க இருக்கிறாய், நீ நான் எவ்வளோ உயர்வா உன்னை படைச்சேன், எங்கே நீ விழுந்துட்ட, எங்கே இருக்கிறாய், வேற ஐயோ ஆடம். இன்றைக்கும் நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை தான், உன்னை எவ்வளோ உயர்வா நான் படைச்சேன், நீ எங்கே இருக்கிற. நீங்கள் தான் யோசிச்சு பாருங்கள், ஆண்டவரை தாங்க கேட்குறேன், வாழ்க்கையில் எங்கே போய் எங்கே எவ்வளோ இப்படியா வாழ்கிறதுக்கு நம்ம படைக்கப்பட்டோம், இந்த மாதிரி ஒரு அடிதடியும் என்ன ஒரு நாய் புலப்புன்னு வாங்க சில நேரங்களில், அதுக்கும் இதுக்கும் பத்தாம, அந்த கஷ்டம் இந்த கஷ்டம், இந்த வியாதி அந்த வியாதின்னு, என்றைக்கு சாவோன்னு தெரியல, இதுவாக ஒரு பொழப்புன்னு நினச்சிக்கிறோம் நம்ம. இதுக்கா அதாமே நீ எங்கே இருக்கிறாய், எப்படி விழுந்து போனாயே ஆண்டவர் கேட்குறார். ஆனால் அந்த ஆதாம் ஓடி வந்து, ஆண்டவரே நான் உங்ககிட்டேருந்து ரொம்ப தூரம் வந்துட்டேன், தப்பு செஞ்சிட்டேன்னு வந்தானா. அவன் என்ன சொன்னான் பாருங்களேன், அந்த பாதியாம 3:10 வருது, உங்கள் சத்தத்தை நான் கேட்டு பயந்து நான் நிர்வாணியாக இருக்கிறேன்னு ஒளிஞ்சுக்கிட்டேன். தப்பு செஞ்சான்னு ஒத்துக்கிறானா பாருங்களேன். இன்றைக்கும் நீங்களும் நானும் அதான், ஆண்டவர் வந்து நீ எங்கே இருக்கிறாயின்னு கேட்டாங்கன்னா தப்புன்னு வரமாட்டோம், அந்த காரணம் இந்த காரணம் சொல்லிக்கிட்டே இருப்போம் நம்ம. நான் நிர்வாணமாக இருக்கிறேன், ஒளிஞ்சுக்கிட்டேன், நான் பாவியாக இருக்கிறேன், அதுக்காகத்தான் வரமாட்டேன்றேன். ஆண்டவர் என்ன சொன்னார், நீ நிர்வாணியாக இருக்கிறேன், ஆண்டவர் தூண்டி அவன் எப்படியாவது தன்னை அறிக்கையிடுவானா, வந்து மன்னிப்பு கேட்பானான்னு பார்க்குற ஆண்டவர் அதாங்க விரும்புறது. இறக்கமுள்ள தேவன், மன்னிக்கிற தேவன், நம்ம தப்பு செஞ்சோன்னா தப்பு செஞ்ச ஆண்டவரேன்னு அவர்கிட்ட வந்தால் அவர் மன்னிக்கிற தேவன், நான் வழிகாட்டுற தேவன். ஆனால் மனுஷ அகங்காரம் பாவத்துலேருந்து விழுந்ததுலேருந்து அவங்க தப்பு இவங்க தப்பு நான் தப்புன்னு ஒத்துக்க மாட்டோம் இல்லைங்களா, அதான் பெரிய பெருமை. நம்ம பிடிச்ச வியாதி தான். அவன் என்ன சொல்கிறான், ஆண்டவரே உனக்கு யாரு நீ நிர்வாணமாக இருந்ததுன்னு சொன்னதுன்னு தூண்டி கேட்குறாரு. கடவுள் எவ்வளோ இறக்கமாக அவன் அறிக்கை செய்வானான்னு பார்க்குறார். எல்லா காரணமும் கொடுக்குறான், ஆனால் ஒரு பாவத்தை அறிக்கையிடுறதில்ல. கடவுள் வந்து கடவுள் அவரே அறிக்கையிட வைக்கிறார், நான் சாப்பிட அவரே சொல்கிறார், இவன் வாயிலேருந்து வரவே மாட்டேன், நான் சாப்பிடக்கூடாதுன்ற பழத்தை நீ சாப்பிட்டியா, நீ கட்டளையிட்டதை சாப்பிட்டியா, அப்பயாவது ஆமாம் ஆண்டவரே சாப்பிட்டேன் பாவம் செஞ்சேன்னா, இல்லை இதோ நீங்கள் கொடுத்தீங்களே பெண்ணு அதுதான் எனக்கு கொடுத்துச்சு, அது கொடுத்துச்சு அது சாப்பிட்டேன். ஆண்டவர் மேலேயே பழி, அந்த பெண்ணு மேலே பழி. அட்லீஸ்ட் அந்த பெண்ணாவது உணரமா, ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க நான் கேட்கல, இல்லை இந்த சர்ப்பம் எனக்கு செய்ய சொல்லிச்சு. இதான் மனுஷன் எவ்வளோ விழுந்துட்டா, இப்படியா படைச்சார். ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற பந்தம் உடஞ்சி போய், ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லாமல், ஆண்டவருடைய அன்பையும் கிருபையையும் நம்பாமல் தன்னை ஒழிச்சிக்கிற ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய ஐக்கியம் மனுஷன் இழந்துட்டான். அதான் முதல் நடந்த சோகமான வீழ்ச்சியினுடைய விளைவு. ரெண்டாவது விளைவு என்ன, மரணத்துக்குள்ளானோம். மரணம் அப்படின்னும் போது சகல எல்லா விதமான மரணமும் அந்த இதில் போட்டிருக்கு. எல்லாருக்கும் மரணம் வந்துச்சு, பாவத்தில் நாம் மரித்து போனோன்னு சொல்லுது வேதத்தில். மரணம் அப்படின்னும் போது நம்ம நினச்சிக்கிற மாதிரி மரணம் இல்லை. மரணம்னா நம்ம என்ன நினைச்சோம், எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சு நம்ம இன்னுமே இல்லாமல் ஆகிடணும்னு இல்லை. மரணம்னும் போது பைபிள் அடிப்படை வார்த்தை வாழணும்னு இணைக்கப்பட்ட காரியங்கள் பிரிக்கிறது தான் மரணம் பாருங்களேன். பிரிவினை தான் மரணம். மரணம் வந்து நம்மளை கடவுள்கிட்ட இருந்து பிரிக்குது, கடவுளோடு இணைந்து வாழணும். எல்லா படைப்பும் ஆண்டவர் வந்து ஒன்றுக்கொன்றுக்கு இணைந்து, ஒன்றுக்கொன்றுக்கு ஒத்து போய், இணைப்பில் அவரோடு இணைந்து வாழணும் ஜீவனோடுன்னு படைத்தார். இப்போ ஒன்று ஒன்று எல்லாம் இணைஞ்சு வச்சுருக்குது, ஒன்று 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 பிரிஞ்சிட்டு போகிறது தான் நடந்துச்சு மரணம் தான். ஆதாம் விழுந்தான், அவன் கண்களுக்கு முன்பதாக உலகமே பிரிஞ்சு அழிஞ்சு போகிறத அவன் பார்த்தான் பாருங்களேன். அந்த பிரிவினைன்றது வந்துருச்சு. கடவுளுக்கும் தனக்கும் இருக்கிற பிரிவினை, தனக்கும் தன்னுடைய ஆத்மாக்கும் தன்னுடைய சரீரத்துக்கும் இருக்கிற பிரிவினை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மனுஷன் சாக ஆரம்பிச்சுட்டான் இல்லைங்களா. அந்த பிரிவினையை அவன் உணர்ந்தான். ஃபர்ஸ்ட் டைம் மனுஷன் தன்னையே தனியாளாக பார்த்து, தன்னை பார்த்தே தனக்கு வெக்கம் வந்துருச்சு இல்லைங்களா. அது ஏன் ஆண்டவர் படைச்ச மாதிரி வாழ்வில் அவன் சந்தோஷமாக இருக்க விரும்பாமல் போய் தனக்குள்ளேயே ஒரு பிரிவினையை அவன் பார்த்து தன்னை பார்க்க முடியாமல் போய் அந்த இலையை எடுத்து போத்திக்கிறான், தன்னை இலையை எடுத்து மூடிக்கிறான். கடவுள் படைத்த அந்த வாழ்வு வழியை அவன் நிராகரித்து தனக்குள்ளேயே ஒரு பிரிவினை வந்ததை பார்க்கிறோம். தன் மனைவியோடு தனக்கு பிரிவினை, தன் மனைவி இன்னுமே காத்து இணைந்து அவளோடு வாழாமல் அதை குற்றப்படுத்தி அந்த மரண தீர்ப்பு அவளுக்கு வரும்படிக்கு அவளை குற்றப்படுத்த ஆரம்பித்தான். அவங்க ரெண்டு பேர் ஒரு விதத்தில் டிவோர்ஸ் ஆன மாதிரி கடவுள் திருமணத்துக்குன்னு ஏற்படுத்த அந்த நோக்கமே உடஞ்சி போயிருச்சாங்க. எல்லா திருமணத்தில் வர பிரச்சனைகள், நான் அடுத்த வாரம் அதை பற்றி சொல்லான்னு இருக்கேன். ஆண்டவர் அவங்களுக்கு சாபங்களை கொடுப்பார். ஆதாமுக்கு ரெண்டு சாபம், ஏவாளுக்கு ரெண்டு சாபம். அதில் வர சாபத்தினால தான் இன்றைக்கும் நீங்களும் நானும் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கோம். அங்கே நடந்த விஷயம் தான், அதை அடுத்த வாரம் பார்க்கலாம். பாருங்களேன், எல்லா மரணம் வந்துச்சு. ரொம்ப சோகமான மனுஷனுக்கும் எல்லா விதமான மரணம். மூணாவது இது என்ன சொல்லுதுன்னா, மனுஷன் முற்றிலுமாக சீர்கெட்டு போனான். இங்கிலீஷில் டோட்டல் டிப்ராவிட்டி அப்படின்னுவாங்க. அதை தான் அந்த மூணாவது பாயிண்ட் நமக்கு சொல்லுது. மனுஷன் விழுந்து மரணத்துக்குள்ளாகி முற்றிலுமாக தன்னுடைய ஆத்மா சரீரத்தின் சகல பாகங்களும் முற்றிலுமாக தீட்டுப்பட்டவனாக, பாவத்தினால் கரைப்பட்டவனாக, தலையிலிருந்து கால் வரைக்கும் எல்லாம் பாவத்தில் இன்ஃபெக்டட். பாருங்களேன், முற்றிலுமாக ஒரு இடம் விடாமல் ஊடுருவி பரவி எல்லாத்துலேயும் இன்ஃபெக்ட் ஆயிட்டான் மனுஷன். தன்னுடைய உள்ளான ஆத்மாவும் சரி வெளியான சரீரமும் சரி பாவத்தில் சீர்கெட்டு போனான். மேன் இஸ் டிஃபைல்டு. ஆதாம் இன்னுமே உத்தமனமாக பரிபூர்ணமாக ஒழுக்கம் உள்ளவனாக இல்லை, சீர்கெட்டு போனான். இன்னுமே அவனுடைய சார்ந்து வந்து நீதியின் பக்கம் இருக்காது, உந்துதல் நீதியின் பக்கம் இருக்காது, பாவத்தின் பக்கம் தான் இருக்கும். பிசாசுடைய பொய்களை கேட்கிற உந்துதலும் போக்குத்தான் இருக்கும். பரிசுத்தமும் ஆண்டவரோன்ற போக்கே அவனுக்கு வராதபடிக்கு தலையிலிருந்து கால் வரைக்கும் டோட்டல் டிப்ராவிட்டி, முற்றிலுமான சீர்கேடு. உங்களுக்கு இது ஒரு ஷாக்கிங் சேட் நியூஸாக இருக்கலாம். ஆதாமுடைய பாவம் அவனை மாத்திரம் பாதிச்சுச்சின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? ஏதன்ல அவங்கள ஒண்டி பாதிச்சு இல்லை, நம்ம எல்லாரையும் பாதிச்சிச்சு. உங்களுக்கு தெரியுமா, நீங்களும் நானும் இந்த உலகத்தில் பிறக்கும்போது முற்றிலுமாக சீர்கெட்ட மனிதர்களாக மனுஷியாகத்தான் பிறக்கிறோம். ஆதாம் ஏன் அப்படின்னா, ஆதாம் வந்து வாழ்ந்தது, ஆண்டவர் ஆதாமை படைச்சிருந்தது தனிப்பட்ட நபராக இல்லை, ஒரு பிரதிநிதியாக படைச்சிருந்தார். ஆதாமுடைய பாவம் ஒரு பிரதிநிதி செய்த ஒரு பாவமாக இருந்ததுனால் எந்த அளவுக்கு ஆதாம் நம்முடைய சார்பில் இருந்தாருன்னா, அவர் தனிப்பட்ட விதத்தில் செய்த பாவம் நம்ம எல்லோரும் செய்த பாவமாக கருதப்படுகிற, நம்ம ஏதேனும் ஆதாமோடு இருந்து செஞ்ச பாவம் செஞ்சு ஆதாமோடு விழுந்ததாக நாம் எல்லோரும் எண்ணப்படுகிறோம். இது ரொம்ப ஷாக்கிங் நியூஸாக நமக்கு இருக்கணும். ஏன்னா அவர் செஞ்சதுனால தான் இன்றைக்கும் நம்ம விழுந்திருக்கிறோம். ரோமர் 5, இது வேதம் தெளிவாக சொல்லுது. 5:12 ரோமர் 5:12 ஒரு மனுஷனால் உலகத்துக்குள் பாவம் வந்தது, அதன் மூலம் பாவத்தினால் மரணம் வந்தது, அதன் மூலமாக எல்லா மனிதர்களுக்கும் மரணம் வந்தது. ஏனென்றால் எல்லோரும் பாவம் செய்தோம். எங்கெங்க செஞ்சோம்? ஏன்னா எல்லாரும் ஆதாமின் பிரதிநிதித்துவத்தில் ஆதாமோடு பாவம் செஞ்சோம். வேதம் அப்படிதான் பார்க்குது. அல்லங்க அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், வேதம் சொன்னால் சொல்லிட்டு போகுது, நீங்கள் ஒத்துக்காரையோ ஒத்துக்கலையோ உங்களுக்கும் சாவு வரும் இல்லைங்களா, உங்களுக்கும் ஆதாமுடைய சாபங்கள் வரும். அதை பார்த்தாவது ஒத்துக்கணும்னு தோணும்ல. சில பேர் சொல்லுவாங்க, இல்லைங்க நான் அதை ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்கலன்னா ஏன்யா சாவுற நீ? உனக்கு ஏன் சாவு வருது? உனக்கு ஏன் வியாதி வருது? உனக்கு ஏன் கஷ்டப்படுற? ஏன்னா அதுதான் மூல பாவம். இன்னைக்கு நீங்களும் நானும் பாடுபட்டு வாழ்க்கையெல்லாம் பல விபத்திரங்கள் பட்டு மரணத்தை தழுவுறதுக்கு காரணம் என்ன? வீழ்ச்சியினுடைய விளைவு. நாம் அடிக்கடி நான் சொல்லுவேன், இதை யோசிச்சு பாருங்க, நாம் பாவம் செய்வதனால் பாவிகள் அல்ல, நாம் பாவிகளாக சீர்கெட்ட பாவிகளாகவே பிறந்ததுனால தான் நம்ம பாவமே செய்கிறோம். தலையிலிருந்து கால் வரைக்கும் பிறக்கும் போதே சீர்கெட்ட இயற்கையோடு பாவிகளாக பிறந்திருக்கிறோம். நம்மளே பாவம் தான், பாவிகள், அதனால தான் பாவம் செய்கிறோமே தவிர அங்கே ஒன்று தப்பு இங்கே ஒன்று தப்பு செய்கிறதுனால பாவி இல்லை. உள்ளுக்குள்ளே நீ முழுசாக பாவி தான். ஏன் நம்ம இந்த நிகழ்ச்சியில் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும்னா, இன்றைக்கி நீங்களும் நானும் படுகிற எல்லாத்துக்கும் நாம் ஆதாமோடு இருக்கிற இணைப்பு தான். அந்த இணைப்பு வந்து ஒரு லீகல் இணைப்பு இல்லைங்களா, ஒரு ஃபெட்ரல் ஹெட்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. நாம் எல்லோரும் ஆதாமுக்குள் இருந்து ஆதாம் செய்த பாவம் நம்மளுடைய பாவமாக வேதம் கருதுகிறது இல்லைங்களா. இது ஒரு பிரபலமான டீச்சிங் இல்லை தான், ஆனால் இதுதான் வேத சத்தியம். இந்த பார்வையில் நம்ம பார்த்த வேதத்தை பார்க்கும்போது தான் நம்ம கண்ணு திறக்க முடியும் இல்லைங்களா. அது ரோமர், நீங்கள் படிக்கணும் இதை பற்றி எங்கே போட்டிருக்குங்கன்னா, ரோமர் 5:12 படித்து பார்க்கலாம், 1 Corinthians 15:14 அதெல்லாம் படித்து பார்க்கலாம். ஒரு ஓமானமாக நம்ம இந்த உலகத்துலேயும் பார்க்குறோம் இல்லைங்களா, ஒரு தலைவர்கள் அவங்க எடுக்கிற முடிவு எப்படி அந்த நாடே பாதிக்கப்படுது அந்த மாதிரி. ஏன்னா அவங்க தான் நம்மளுடைய பிரதிநிதி, நம்ம ஓட்டு போட்டு அவங்கள பிரதிநிதித்துவம் படுத்துகிறோம், அவங்க தான் நம்முடைய ரெப்ரசன்டேட்டிவ். அந்த மாதிரி ஆண்டவரே நமக்கு நியமித்த ஒரு பிரதிநிதி தான் ஆதாம். அவர் மனித அவர் பாவம் செய்து மரணத்துக்குள்ளானதுனால் அவருடைய குற்றம் நம்ம எல்லோரும் மேலேயும் வந்து நம்ம எல்லோரும் முற்றிலுமாக சீர்கெட்டவர்களாக இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம். உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு சொல்லணும்னு பார்த்தா, நீங்களும் நானும் சரி, நாம் யாருமே நல்லவங்க இல்லை. எத்தனை வருஷம் கிறிஸ்தவத்தில் இருந்தாலும் சரி, எத்தனை வருஷம் நீங்கள் வெளியில் ஒன்றும் நல்லவங்களா தெரிஞ்சாலும் சரி, நீங்கள் தலையிலிருந்து கால் வரைக்கும் வெறும் கெட்டது தான், சீர் கெட்டவர்கள் தான் நம்ம. அதுதான் பைபிள் சொல்லுது. உங்களால் நம்புறீங்களா, எத்தனை பேர் நம்புறீங்க, எத்தனை மதவேஷம் போடுறோம், எத்தனை பக்தி வேஷம் போடுறோம், நம்ம என்ன ரொம்ப பரலோக பிறவிகள் மாதிரி. வேதம் என்ன சொல்லுது, நீ ஆதாமுடைய புள்ள, நீ முற்றிலுமாக சீர் கெட்டவன், பிறக்கும் போதே என் தாய் பாவத்தில் என்னை கற்பம் தரித்தாள். அந்த உணர்வில் தாங்க பாவத்தின் மெய்யான உணர்வு ஆரம்பிக்கிறது. அந்த உணர்வு வரும்போது தான் அந்த பாதை தான் நம்மளை ரட்சிப்பில் கொண்டு போய் முடியுது. அநேக பேர் உண்மையாக ரட்சிப்பு அடையாமல் மதவேஷம் போடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, இந்த சத்தியத்தை உணராதனால. அதை உங்களை நீங்கள் பார்க்குறீங்களா, எப்போ அதை பார்க்குறீங்களோ அப்போத்தான் சுவிசேஷத்தினுடைய மகிமை பிரகாசமாக தெரியும். அடுத்த பேராகிராஃப் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, 3:4-5 தொடர்ந்து படிப்போம். அந்த 3 நம்ம பார்த்து படிக்கலாம். அடுத்த பேராகிராஃப் வந்து பாவத்தினுடைய 3 விளைவுகளை சொல்லுது. 3 பாவங்கள் ஒருவேளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க முடியாது. முதலாவது மூல பாவம், ரெண்டாவது நாம் செய்கிற பாவங்கள், 3 எஞ்சி இருக்கிற பாவம். இது ரொம்ப முக்கியம் புரிஞ்சுக்கிறது. இன்னைக்கு வந்து மூல பாவத்தை பற்றி பார்ப்போம். 3 பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா, ஆதாம் எல்லாருக்கும் வேறாக இருந்ததினால், கடவுள் அவரைத்தான் வேறாக நியமித்திருந்தாராம். கடவுளுடைய நியமின் பின்படி அவர் தான் வேர், அவர்லேருந்து முளைச்சி வருகிற கனிகள் தான் நம்ம. அவர் வேறாக நம்முடைய சார்பாக இருந்து ஒரு பாவத்தை அவர் செய்ததினால், அந்த அவர் செய்த பாவம் தான் மூல பாவம். அந்த வேர்லேருந்து முளைச்சி வந்தது தான் எல்லா பாவங்களும், எல்லா துன்பங்களும் விளைவுகளும் அங்கேருந்து தான் வந்துச்சு. இந்த உலகத்தில் வர எல்லா பாவங்களுக்கும் மூல பாவம் எதுங்க, ஆதாம் செய்த பாவம் பாருங்களேன். அதனால அந்த மூல பாவத்தினால வந்த 7 விளைவுகளை அந்த பேராகிராஃப் நமக்கு லிஸ்ட் பண்ணுது. ஆதாமுடைய குற்றம் நம்ம மேல் சுமத்தப்பட்டது, ஆதாமுடைய தீட்டுப்பட்ட சீர்கெட்ட இயற்கை நமக்கு கொடுக்கப்பட்டது, நாம் பாவத்தில் கற்பம் தரிக்கிறவர்கள் ஆனோ, தேவனுடைய கோபாக்கினை உட்பட்டவர்கள் ஆனோ, பாவத்துக்கு அடிமைகள் ஆனோ, மரணத்துக்கு உட்பட்டவர்களாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆவிக்குரிய உலக பிரகாரமான நித்திய துன்பத்திற்கு உள்ளானோம் பாருங்களேன். ஆதாம் முதலாவது பாப்பா, ஆதாமுடைய குற்றம் நம்மேல் சுமத்தப்பட்டது, எல்லா மனித குலத்தின் மேலே சுமத்தப்பட்டது. இம்ப்யூட்டட்னு ஒரு வார்த்தை இருக்குது, அவர் குற்றம் நம்ம மேலே சுமத்தப்பட்டிருக்குது. ஏன்னா லீகலாக நாம் எல்லாரும் ஆதாமோடு ஒன்றாக இருந்ததுனால் அவருடைய குற்றம் அவருடைய கடன் நம்ம மேலே சுமத்தப்பட்டது. ஒரு அப்பா ஒரு கலாச்சாரங்கள் அப்படித்தான் ரூலே இருக்குது. ஒரு அப்பா கடன் பட்டார்னா அந்த அப்பா இறந்துட்டார்னா அந்த கலாச்சாரத்தில் அந்த கடன் வந்து அந்த மகன் மேலே சுமத்தப்படும். அதே மாதிரி நம்முடைய முப்பிதாவான ஆதாமுடைய கடன் பாவ கடனை நம்ம எல்லார் மேலேயும் சுமத்தியாச்சு. ஒரிஜினல் பாவம், இந்த உலகத்தில் பிறந்து நான் ஒரு பாவமும் செய்யலைங்க அப்படின்னு யாராவது இருக்க முடியாது. அப்படி இருந்தாங்கனாலும் மூல பாவத்துக்காக உன்னை நரகத்தில் ஆண்டவர் போடுவார். நீ பாவி தான், ஏன்னா பாவத்தோடு பிறந்திருக்கிற. ரெண்டாவது, ஆதாமோடு நம்ம இணைந்திருந்தது நமக்கு என்னவும் கொடுத்துச்சுன்னா ஒரு சீர்கெட்ட இயற்கை. அவர் மூலமாக பொதுவான பிறவியில் நம்ம பிறக்கிறதுனால ஆதாம் பிள்ளைகள் அவன் இவனை பெற்றான் இவன் இவனை பெற்றான்னு பிறந்து வந்ததுனால அவருடைய குற்றம் மாத்திரம் நம்ம மேலே வரல, அவருடைய பாவ இயற்கையும் நம்ம மேலே வந்திருக்கு. கரப்டட் நேச்சர், கெட்ட இயல்பு இல்லைங்களா. தலையிலிருந்து கால் வரைக்கும் ஆத்மாவுடைய எல்லா பாகங்களும் சரீரத்தின் எல்லா பாகங்களும் பாவத்தினால் கரைப்படுத்தப்பட்டுத்தான் நாம் இந்த உலகத்தில் பிறந்து நம்முடைய சாய்வு நம்முடைய போக்கு எல்லாம் பாவ பக்கம்தான், கெட்டது பக்கம்தான். பிறக்கும் போதே அப்படித்தான். நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்கன்னா நம்ம பிள்ளைகள் பார்க்கறதுக்கு தெய்வ பிறவிகள் மாதிரி இருக்கலாம். ஆனால் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, ஏங்க இயற்கையாகவே அவங்களுக்கு நல்லதுக்கு வரமாட்டேங்குது? இயற்கையாகவே என்னதான் வருது நல்லதுன்னா அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், அடித்து அடித்து கற்றுக் கொடுக்கணும். கெட்டது பாருங்களேன், சொல்லி கொடுக்காம வருதே நம்ம பிள்ளைகளுக்கு. கோவப்படுறது, சுயநலமாக இருக்கிறது, பொறாமப்படுறது, பொய் சொல்கிறது, இதெல்லாம் யாரும் கற்றுக் கொடுக்கவே வேண்டியதில்லை. அது பால் இல்லைன்னா கத்தி எல்லாத்தையும் கனட்டாக பண்ணுவாங்க. நல்லதாக பொறுமையாக இருக்குது அதுக்கு வருதா? இல்லை, வர்றதில்லை. ஏன்? ஏன்னா பிறக்கும் போதே நல்லது தான் கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா பிறக்கும் போதே சீர்கெட்ட இயல்போடு தான் அவங்க பிறந்திருக்கிறாங்க. பாஸ்டர் எல்லாரும் அப்படி இல்லைங்க பாஸ்டர், சில பேர் நல்லவங்க இல்லையா, சில பேர் தெய்வ பிறவி பிறந்த மாதிரியே எங்கள் பிஷப் அப்படி இருக்கிறாரே, அவங்க இருக்கிறாங்களே இவங்க இருக்கிறாங்களே நீங்கள் சொல்லலாம். எவ்வளோ பேர் நல்லவங்க இருக்கிறாங்களே, நல்லது செய்கிறாங்களே. வேதம் என்ன சொல்லுது பாருங்கள், மனித குலத்தை பார்த்து ஆண்டவர் ரோமர் 3:10 சொல்கிறாரு, அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் யோசிக்கிறவன் மூளையே இருக்கிறவன் ஒருவனும் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை. எப்படிங்க திருப்பி திருப்பி சொல்லணும்? ஒருத்தனும் இல்லை. நான் இருக்கிறேன் நீங்க நிக்க போறீங்களா? ஆண்டவர் சொல்றார் ஒருத்தனும், எல்லாம் நாடகம் போடுறவன் தான், எல்லாம் மதவேஷம் போடுறவன் தான். உண்மையா உள்ளத்தை பார்த்தோன்னா ஒருத்தனும் இல்லை நீதிமான். நான் சொல்றேன்னு ஆண்டவர் சொல்றார். அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி, பிரேதக்குழிக்கு பக்கத்தில் நின்று இருக்கீங்களா, அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் திறந்தா எப்படி இருக்கும்? சில பேர் அவங்க வாயை திறந்தாங்கன்னா அப்படித்தான் இருக்கோன்ற. தங்கள் நாவுகள் வஞ்சனை செய்கிறார்கள், அவர்களுடைய உதடின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது, அவர்கள் வாய் கசப்பினாலும் சபிப்பினாலும் நிறைந்திருக்கிறது, அவர்கள் கால்கள் இரத்தம் சிந்துதற்கு தீவிருக்கிறது, சமாதான வழி அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், அவர்கள் கண்களுக்கு முன்பதாக தேவ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறது. எல்லா பாகங்களை பார்க்குறீங்களா? தொண்டை, நாக்கு, வாய், கால், கை, கண் எல்லாமே சீர்கெட்டிருக்கிறது. எந்த மனிதனுடைய பாகமும் நல்லது செய்யறதுக்கு இல்லை, நல்லதை நாடி சார்ந்து உந்துதல் இல்லை, எல்லாம் கெட்டது தான். எல்லாவற்றுக்கும் எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கு, அந்த வசனம் அழிஞ்சிருக்கு அப்படின்னு எரேமியா சொல்றார் இல்லைங்களா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லலையா? அப்பனா எல்லா மனுஷர்களும் மிருகமாதி நடந்துக்கிறாங்களா? இல்லை, சில நேரங்களில் ஒழுங்காக வளர்த்துருக்கலாம். அந்த சமுதாய கட்டுனால, தண்டனையின் பயத்தினால, பேர் கெட்டுறோன்றதுனால, இன்னும் ரொம்ப முக்கியமாக கடவுளுடைய பராமரிப்பின் கட்டுப்பாடு. நீங்கள் நம்ம படிச்சிருக்கணும் இல்லைங்களா, எல்லா மனுஷனும் மோசமான பாவம், அவன் பாவத்து மேலேயும் ஆட்சி செய்து அவனை அடக்கிறவர், அவரை கண்ட்ரோல் பண்ணுறவன் கடவுள் தான் இல்லைங்களா. எந்த மனுஷனும் மோசமாக மிருகம் பேய் மாதிரி நடந்துக்காதபடிக்கு அவன் நல்லவன்றதுனால அவன் ஒழுங்காக இருக்கிறது இல்லை, கடவுள் அவனை பொதுவான கிருபையில் கட்டுப்படுத்துறதுனால தான் ஒவ்வொரு மனுஷனும் ஒழுங்காக நடந்துக்கிறானுங்க. இல்லைனா எல்லாரும் சீர்கெட்டவர்கள் தான். எல்லா பாவத்துக்கான வித்தம் ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்திலும் இருக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியா, இருதயத்திலிருந்தே பொல்லாத சிந்தனைகளையும் கொலபாதகங்களும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் களவு பொய்சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வருகிறது. இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அதனால மனுஷன் இன்னும் வெளியில நல்லா ஒழுங்கா நடக்கலாம், நல்லா படிக்கலாம், மனுஷருங்க பெரிய அறிவு பெரிய கண்டுபிடிப்பெல்லாம் இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய விதத்தில் கடவுளை பொறுத்தவர்களுக்கு மனுஷன் செத்தவன் தான், பாவத்தில் மரித்தவன் தான். அவனுடைய இருளில் இருந்து வஞ்சனையில் வாழ்ந்துக்கிட்டு கடவுளை பற்றிய அறிவை சத்தியத்தை அடக்கி ஆதாம் எப்படி போய் மரத்து பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டானோ, இப்போ மனுஷன் என்ன பண்ணுறான், பலவிதமான மத மரங்கள் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு தன் நிர்வாணத்தை காட்டிக்காதபடிக்கு தன்னுடைய சீர்கேடு வெளிப்படாதபடிக்கு அந்த மதம் நீ இந்த மதம் நீ இந்த மதம்னு போயிட்டு மதத்தின் பின்னாடியும் விக்கிரகங்கள் பின்னாடியும் சில தத்துவங்களுக்கு பின்னாடியோ தன் நிர்வாணம் வெளிப்படாதபடிக்கு தான் எவ்வளோ சீர்கெட்டவன் தெரியாதபடிக்கு மதத்தின் பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் ஒரு நாள் அவன் கடவுளுக்கு முன்பதாக அவன் எவ்வளோ சீர்கெட்டவன் தெரியும். இல்லைங்களா, மனுஷன் நல்லா படிக்கலாம் எஜுகேட் ஆகலாம், ஆனால் அவனுடைய பாவ இருதயம் மாறல பாருங்களேன். எத்தனை ஆண்டாலும் சரி, முதல்லாம் மரத்து பின்னாடி பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ 5-star ஹோட்டலில் பாவம் செய்கிறாங்க. மனுஷன் அப்படித்தான் இல்லைங்களா. ஓகே, மனுஷன் முதலாவது குற்றம் நம்ம மேலே சுமத்தப்பட்டுச்சு, ரெண்டாவது நாம் முற்றிலுமாக சீர்கெட்டவர்களானோ, அந்த விசுவாச அறிக்கை இன்னும் என்ன சொல்லுது பாருங்களேன், நாம் பாவத்தில் கற்பம் தரிக்கப்படுகிறோம். எல்லாரும் பாவத்தில் கற்பம் தரிக்கப்படுகிறோம். சங்கீதம் 51:5 சொல்லுது, தாவீது சொல்கிறீங்களா, இதோ என் தாய் பாவத்தில் என்னை கற்பம் தரித்தாள் இல்லைங்களா. பாவத்தில் கற்பம் தரிக்கப்பட்டு ரொம்ப ரொம்ப டெஸ்பரேட் கண்டிஷன் தான். அது மாத்திரம் இல்லை, அதில் லிஸ்ட்டு சொல்லிகிட்டே போகுது பாருங்களேன். மற்ற சோகமான விளைவுகள் என்ன, கோபாக்கினையின் பிள்ளைகளாக கடவுளுடைய கோபம் நம்ம தலைமையிலேயே இருக்கு. எபேசியர் 2:3 சொல்லுது, த சில்ட்ரன் ஆஃப் ராத், கோபாக்கினையின் பிள்ளைகளாக. இவ்வளோ வெளியில் நாடகம் போடுறதுனால மனுஷன் வந்தால் உன்னை ஒழுங்குன்னுலாம் நான் ஒத்துக்குவேண்ணா. இப்போ எவ்வளோ பரிசுத்த கடவுள், எவ்வளோ பெரிய கடவுள் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே, அவருக்கு முன்பதாக கோபாக்கினின் பிள்ளைகளாக பாவத்துக்கு அடிமைப்பட்டவர்களாக. அடுத்ததாக பாருங்களேன், நம்மனால் செய்யக்கூடியதெல்லாம் பாவம் மட்டும்தான், மற்ற இதெல்லாம் இல்லை. நம்ம சுயநல எந்த நோக்கம் வந்து நம்ம கடவுளுடைய மகிமையை கொண்டு செய்யாததெல்லாம், விசுவாசத்தில் செய்யாதெல்லாம் பாவம்னு வேதம் சொல்லுது. எல்லாம் சுயநலமோ சுய காரியங்களுக்கு தான், கடவுளையே சுயநலத்துக்கு தான், பாவத்துக்கு தான் நம்ம செய்ய முடியும். பாவத்துக்கு அடிமைப்பட்டவர்களாக எந்த நன்மையும் கடவுளுடைய மகிமையை நோக்கமாக கொண்டு செய்யக்கூடிய திராணியே இல்லாதவர்களாக பாவத்துக்கு அடிமைப்பட்டு போனோம். அடுத்ததாக மரணத்துக்குரியவராக இல்லைங்களா, நம்ம எல்லாம் சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் டெத் இல்லைங்களா. எல்லாம் வாழ்நாள் எபிரேயர் 2:14 போட்டிருக்குது, வாழ்நாள் எல்லாம் மரண பயத்தில் வாழ்றது மாத்திரம் இல்லை, ஒரு நாள் தூக்கு போட போடுற கைதி மாதிரி மரணத்தினால் கைது செய்யப்பட்டு நியாய தீர்ப்புக்கும் நரகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெறும் இயற்கையான மரணம் மாத்திரம் இல்லை, வேதம் வந்து ரெண்டாவது மரணம்னு சொல்லுது. நித்திய அக்கினி கடல் கந்தகமோ, அக்கினியும் அவியாத அக்கினி அழுகையும் பற்கடிப்போம் சதா காலங்களில் கடவுளை பிரிஞ்சு இருக்கிற மரணத்துக்கு உட்பட்டவர்களாக நம்ம மனித குலம் ஆனோமா. இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி இந்த உலகம் நல்லா இருக்குதே எல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்களேன்னு அந்த முகமுடியெல்லாம் உலகத்தின் மாயையெல்லாம் கிழிக்கிற மாதிரி உலகம் எப்படி நடைஞ்சிருக்கான் பாருங்களேன். அந்த மேக்கப் கீப்பக்கெல்லாம் கிழிச்சு எல்லாம் பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நான் பார்ப்பேன் சொந்தக்கா சில பேர் சிரிச்சுக்கிட்டு மேக்கப்லாம் போட்டு ரொம்ப சந்தோஷமாக கல்யாணத்துக்கு வருவாங்க. வீட்டுக்கு போனால் ஐயோ அவங்க கஷ்டமோ வேதனையோ சொல்லவே முடியாது. ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட இருக்கிற அடிதடியும் வீட்டில் சொல்லவே, வெளியில் பார்க்கறதுக்கு ஒன்றும் தெரியாது. அப்படி தான் சாத்தானும் நம்மளை ஏமாத்துறான். இல்லை, அந்த கடைசியில் என்ன போட்டிருக்கு பாருங்களேன், மனித குலம் வந்து எல்லா விதமான உலக பிரகாரமான ஆவிக்குரிய நித்திய துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு, எல்லா விதமான துன்பம் உலகத்தின் த வேர்ல்ட் ஆஃப் ஹோ அண்ட் டிஸ்பேர்னு வாங்க, எல்லாவித துன்பத்தில் தான் மனித குலம் தாழ்த்தப்பட்டிருக்கிறது. ஆனால் உலகம் ஜாலியாக இருக்கிற மாதிரி தெரியுது, எல்லாம் தான் பிசாசு நம்ம கொடுக்குற பார்வை. ஆதாமின் பிள்ளைகளாக வீழ்ச்சி அடைந்து ஆதாமுடைய குற்றத்தை சுமந்து முற்றிலுமாக சீர்கெடுக்கப்பட்டு கோபாக்கினையின் பிள்ளைகளாக பாவத்துக்கு அடிமைப்பட்டவர்களாக எல்லா விதமான ஆவிக்குரிய உலக பிரகாரமான துன்பங்களுக்கு உட்பட்டது தான், மாயை வாழ்க்கைக்கு உட்பட்டது தான் இந்த உலக மனிதர்கள். அப்படி நம்ம உலகத்தை பார்க்குறோமா? அப்படி நம்ம பார்க்கறது இல்லை இல்லைங்களா. எல்லாம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி பார்க்குறோம், ஆனால் வேத பார்வை இது தானே இல்லைங்களா. இதுதான் உங்கள் நிலைமை, இதுதான் என் நிலைமை, இதுதான் சாத்தா மறைக்கிறான், ஒரு மாயையை காமிச்சு மறைக்கிறான். எல்லாம் நல்லா போகுதுப்பா, ஆண்டவர் இருக்கிறார், உனக்கு சர்ச்சுக்கு போன்னு இந்த உலக மாயையில் நம்மளை மறைக்கிறான். என்றைக்கு நம்ம கண்ணை திறக்குதோ, என்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நம்ம கண்ணை திறக்குதோ, என்றைக்கு இந்த உலகத்தின் பாடுகள் துன்பங்கள், எனக்குள்ள சமாதானம் இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, என்ன வாழ்க்கை இது, கடைசியில் இப்படி வாழ்ந்து போய் சாக போகிறேன், பரலோக நிச்சயம் எனக்கு இல்லையேன்னு நமக்கு என்றைக்கு நம்ம ஆண்டவர் நம்ம கண்ணை திறக்கிறாரோ அதுதான் பாவத்தினுடைய மெய்யான உணர்வு. பாவத்தினுடைய கோரத்தை நம்ம இவ்வளோ செஞ்சுருக்கே பாவம் எனக்கு, அந்த நேரத்தில் தான் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி, இந்த மாறுபாடான சந்ததியிலிருந்து நான் எப்படி ரட்சிக்கப்படுவது இல்லைங்களா? அந்த உணர்வு வரவன் தான் கேட்பான். அதை தன்னுடைய வியாகுலத்தை உபத்திரவத்தை உணர்ந்து வந்த கடவுளுக்கு முன்பதாக எப்படி இருக்கிறேன் நான், இப்படி ஒரு பிறப்பா எனக்கு, இப்படி ஒரு வாழ்க்கை மாயான வாழ்க்கையா எனக்கு, இது என்னுடைய எதிர்காலம் இப்படி இருக்கான்னு பார்க்குறவனுக்கு தான் அவன் கேட்பான், நான் இந்த மாறுபாடான மாயான சந்ததி, பொய் சொல்லுகிற சந்ததி, இந்த மாயா நகரத்தில், இந்த அழிவு நகரத்தில் நான் எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? அந்த விசுவாச அறிக்கை அழகா முடியுது பாருங்களேன். இயேசு கிறிஸ்து நம்மளை விடுதலை செய்கிற வரைக்கும் இதுதான் மனுஷ குலத்தின் வாழ்க்கை, எல்லா மனுஷனுடைய வாழ்க்கை. இதுதான் சுவிசேஷத்தினுடைய மகிமையை நமக்கு எப்படி காட்டும். இயேசு கிறிஸ்து தான் நம்மளை வந்து சின்ன சின்ன சிகரெட் குடிக்கிறதுல நிறுத்திடுறாரு, கோவப்படுறதுல நிறுத்துறாரு, சின்ன சின்ன பாவம் இல்லைங்க. இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷம் வந்து வீழ்ச்சியின் சகல விளைவுகள்ல இருந்தோம், நம்முடைய சீர்கேடு தலையிலிருந்து கால் வரைக்கும், வியாதி குஷ்டரோக பிடிச்சவன் நான் இருக்கிறேனே, அதை முற்றிலுமாக என்னை சீர்படுத்துகிறதான் அவர் கொடுக்கிற மீட்பு. அவருடைய மீட்பினுடைய விளைவுகள் மாபெருசு, இவ்வளோ பெரிதான ரட்சிப்பு, அவர் கொடுக்குற ரட்சிப்பு. எப்போ நமக்கு அதெல்லாம் தெரியும், நம்முடைய சீர்கேடின் ஆழம் எவ்வளோ அளவுக்குன்னு உணர்றமோ அந்த அளவுக்கு தான் ரட்சிப்பினுடைய மகத்துவம் தெரியும். இப்போல்லாம் ரட்சிப்பு சீப், எல்லாருக்கும் சீப், அது யார் வேணும் ஏசு பாவத்தை கடன் சரி பண்ணுவாரா, பணத்தை கொடுப்பாரா, அந்த காஸ்பல் தான் ஊரெல்லாம் பெருசாக இருக்கு. சீர்கேடினுடைய சத்தியம் நீங்கள் உணர்றீங்களா? ஒரு விதத்தில் அனுபவபூர்வமாக அது உண்மைங்க, உங்கள் மனசை கேட்டு பாருங்கள். எவ்வளோதான் நான் பண்ணி பார்த்தாலும் இயற்கையாக என் மனசு பாவத்தை தானே தேடுது, சுயநலவாதி தானே. எல்லாம் ஆண்டவர் பேரை பேரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், பக்தியின் வேஷம் நான் போட்டுக்கிட்டு இருந்தாலும், ஆனால் என்னுடைய உந்துதல்லாம் பாவம் பக்கம்தான் இல்லைங்களா? நம்ம ஒரு பரிசய மாதிரி பரிசய வாழ்க்கையில் நம்ம வாழலாம், ஒரு நாள் கடவுள் நம்ம முகமுடிய கிழிப்பார், நம்முடைய சீர்கேடை என்னைக்குங்க உணரப்போகிறோம். இது அதை உணர்ற வரைக்கும் இயேசு கிறிஸ்துடைய மகிமையை நம்ம பார்க்க முடியாது. பேதுரு இல்லைங்களா, மீன் பிடிச்சி ஆண்டவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தார், மீனெல்லாம் பார்த்த உடனே ஆண்டவரே நான் பாவி, என்னை விட்டு போங்க, நீ என்னை பின்பற்று, இப்போ தான் நீ ரெடியாக இருக்கிற உன் கிருபையை கொடுக்கறதுக்கு இல்லைங்களா? அதை நம்ம உணரும் போது தாங்க தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நம்ம மாறுறோம். அப்போ தான் இதெல்லாம் உண்மையாகும். இயேசு பரலோகத்துக்கு வரவங்க யார் என்னார், பெருசாக நாடகம் போடுறவங்களா? இல்லை, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஆறுதல் அடைவார்கள், சாந்த குணம், அதெல்லாம் எப்போ வரும்? இந்த சீர்கேட்டினுடைய ஆழத்தை, என் உள்ளத்தின் சீர்கேட தலையிலிருந்து கால் வரைக்கும் பாவின்றதை நான் உணர்ந்தாதான் நமக்கு சுவிசேஷத்தின் மகத்துவம் தெரியும். அந்த உணர்வு தான் நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளாக நம்மளை மாற்றுது. கடவுள் தான் இந்த சத்தியத்தை பார்க்கும்படி நம்ம கண்ணை திறக்கட்டும், ஜெபிக்கலாம்.